Welcome once again to Words of Life.
மீண்டும் உங்களை ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have reached the Gospel of John.
வேதாகம முழுதும் என்கிற இந்த வேத பாடத்திலே யோவான் சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
And let's look at John chapter 7.
யோவான் ஏழாம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம்.
We saw there how Jesus did not go to the feast because he had not yet got a clear word from the Father.
பிதாவினிடத்திலிருந்து தெளிவான வார்த்தை கிடைக்காதபடினாலே அவர் அந்த கூடார பண்டிகைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார்.
That's in verse 6.
இதை நாம் ஆறாம் வசனத்திலே
வாசிக்கிறோம். Then he got a clear word in verse 10, then he left.
பத்தாம் வசனத்திலே அவருக்கு தெளிவான வார்த்தை கிடைத்தபடினாலே அவர் அந்த பண்டிகைக்கு போகிறார்.
He had told his brothers, I'm not coming.
நான் வரமாட்டேன் என்று முந்தி சொன்னார்.
Verse 8.
எட்டாம் வசனத்திலே.
But he gave the reason in verse 8 is my time has not come, not because I don't want to go.
நான் போக விரும்பாதபடினாலே அல்ல, என் வேளை இன்னும் வராதபடினாலே என்று காரணத்தையும் சொல்கிறார்.
We read in verse 1, he didn't go because they were trying to kill him there.
ஒன்றாம் வசனத்திலே அவரை கொலை செய்ய வகை தெரிந்தபடினாலே அவர் போகவில்லை என்று நாம்
ஒன்றாம் வசனம். We shouldn't go to places where we are at risk of losing our life.
நம்முடைய உயிரையே இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தான இடங்களுக்கு நாம் போக தேவையில்லை.
But 5 minutes later, when the father told him to go,
ஆனால் 5 நிமிடங்கள் கழித்து பிதாவானவர் அவரை போக சொன்ன உடனே
then he went.
அவர் போனார்.
So even if our life is at risk, if the father tells us to go, we go.
நம்முடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று சொன்னால் பிதாவானவர் சொல்லிவிட்டால் நாம் போகிறோம்.
That's what we learn from here.
இதைத்தான் நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம்.
If the father has not told us to go somewhere, then we use our common sense.
ஒரு இடத்திற்கு பிதா போக சொல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய புத்தியை பயன்படுத்துகிறோம்.
That's what we see that Jesus then ignored the risk to his life and went because the father told him.
அங்கே ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிதா சொன்னபடினாலே இயேசு போக
தீர்மானித்தார். Once the father told him, then the responsibility is the father's. He takes care of him.
பிதாவானவர் சொன்ன பிறகு பொறுப்பு பிதாவை சேர்ந்ததாக இருக்கிறது. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்.
Nobody could touch him.
யாருமே அவரை தொட முடியாதிருந்தது.
Because his time had not come.
ஏனென்றால் அவருடைய வேளை இன்னும் வரவில்லை.
And then we read further in verse 37 to 39. On the last day, the great day of the feast,
அந்த பண்டிகையின் கடைசி நாளிலே,
he stood there and cried out,
அங்கே இயேசு நின்று சத்தமிட்டு
சொன்னார், If anyone is thirsty, let him come to me and drink.
ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன்.
From his, if he believes in me, from his innermost being, rivers of living water will flow.
என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார்.
The same word, he who believes in me has eternal life.
என்னிலே விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அதே வார்த்தை தான்.
He who believes in me will also have rivers of living water flowing out of him now.
என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து இப்பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்
என்று சொன்னார். He who believes in me, his sins are forgiven.
என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
He who believes in me has become a child of God.
என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்.
Why is it so many people accept all those other promises?
மற்ற எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள்.
Such as if you believe in him you'll be a child of God.
விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாய்.
If you believe in Christ your sins will be forgiven.
கிறிஸ்துவை விசுவாசித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும்.
If you believe in Christ you have eternal life.
கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும்.
Most believers have no questions with those verses.
இப்படிப்பட்ட வசனங்களிலே அநேக விசுவாசிகளுக்கு கேள்வி
இல்லை. But when Jesus says he who believes in me from his innermost being rivers of living water will flow.
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று இயேசு சொன்ன உடனே,
How is it that so many believers are so happy even with a dry life?
அநேக விசுவாசிகள் தங்களுடைய வறட்சியான வாழ்க்கையிலேயே நிம்மதியாய் சந்தோஷமா இருக்கிறார்கள். இது எப்படி?
More than 95% of believers, we can say the rivers of living water are not flowing out from them.
95% அதிகமான கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து விசுவாசிகளிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடுவதில்லை என்று நாம்
சொல்கிறோம்.
ஏன் தெரியுமா?
Because they are content with their dry state.
ஏனென்றால் தங்களுடைய வறட்சியான வாழ்க்கையிலேயே அவர்கள் நிறைவு கொண்டிருக்கிறார்கள்.
Maybe that is your condition.
உங்களுடைய நிலைமை அப்படி இருக்கலாம்.
Rivers of living water can flow out from you, but you are quite content with your dry state and that's why they never flow.
உங்களுடைய வறட்சியான வாழ்க்கையிலேயே நீங்கள் திருப்தி கொண்டிருக்கிறபடினாலே தான் அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடவில்லை. இல்லாவிட்டால் அது புறப்பட்டு ஓடும்.
I found myself in a very dry state 2 years after my water baptism.
நான் தண்ணீர் ஞானம் எடுத்த பிறகு 2 வருடங்கள் கழித்து என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதை கண்டுபிடித்தேன்.
And I was not happy.
அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை.
I said, Lord, this is not your will for me.
ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் அல்ல.
Even if 95% of the believers around me are like me,
என்னை சுற்றிலும் உள்ள 95% விசுவாசிகள் என்னை போல இருந்தாலும் சரி, வறட்சியா
இருந்தாலும் Your word says rivers of living water will flow out from me.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடும் என்று உடைய வார்த்தையை சொல்லுகிறேன்.
I want it in my life.
எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது தேவையாண்டவரே.
Then God began to do it in my life.
அப்பொழுது தேவன் அதை என் வாழ்க்கையில் செய்ய
ஆரம்பித்தார். That's what Jesus said, if anyone is thirsty come to me.
ஆகவே தான் தாகமா இருக்கிறவன் இடத்துல வரக்கடவன் என்று இயேசு சொல்கிறார்.
We think that anybody can come to Jesus.
யார் வேண்டுமானாலும் இயேசு இடத்துல வரலாம் என்று நாம் எண்ணுகிறோம். இல்லை.
He said if you are weary and heavy laden come to me.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் வாருங்கள்
என்று அழைக்கிறார். That means if you are sick and tired of your defeated life.
உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து சலிப்படைந்து களைத்து போய் விட்டால் வாருங்கள்.
If you are thirsty for a freshness in your life all the time.
உங்களுடைய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று எப்பொழுதுமே நீங்கள் தாகமா இருந்தால்
come to me.
என்னிடத்திலே வாருங்கள்.
But if you are satisfied with your defeated dry life, don't come to me.
தோற்கடிக்கப்பட்டதான வறட்சியான வாழ்க்கையிலே உங்களுக்கு திருப்தியா இருந்தால் என்னிடத்திலே வரவேண்டாம்.
Stay where you are.
எங்க இருக்கிறீர்களோ அங்கே தங்கி விடுங்கள்.
So this is the reason why 95% of believers never come to the type of life Jesus wants them to live on earth.
இயேசு இந்த பூமியிலே எவ்விதமான வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவ்விதமான வாழ்க்கைக்குள்ளே வராமல் 95% விசுவாசிகள் இருப்பதற்கு இதுதான் காரணம்.
Even if some of them get to heaven,
ஒரு சிலர் பரலோகத்துக்கு போனாலும்
they're going to spend an eternity in regret in heaven because they didn't live the way God wanted them to live on earth.
தேவன் இந்த பூமியில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அதுபோல வாழாதபடினாலே நித்தி நித்தியமாக அவர்கள் வருத்தத்திலே வாழப் போகிறார்.
We have millions of years to live in heaven.
நாம் பரலோகத்திலே வாழ்வதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது.
70 to 100 years to live on earth.
ஆனால் இந்த பூமியிலே 70 அல்லது 80 ஆண்டுகள் வாழ வேண்டுமானால் அதிகபட்சம்
some even less than that
ஒரு சிலர் மிகவும் குறைவாக வாழுகிறார்கள்.
How we live here is very important.
இந்த பூமியிலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிகவும் முக்கியம்.
And we can't change it once we leave.
நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன உடனே அதை மாற்ற முடியாது.
So make sure that the promises of scripture are fulfilled in your life.
ஆகவே வேத வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள். John chapter 8
யோவான் 8 ஆம் அதிகாரம்
we read that beautiful story of the woman caught in adultery.
விபச்சாரத்திலே கைமைமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம்.
And when the people brought this woman, it was just in order to try and provoke Jesus to say something.
இந்த ஸ்திரீயை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் இயேசுவை எரிச்சலூட்ட முடியாக அல்லது அவரை சோதித்து பார்க்க முடியாக கொண்டு வந்தார்கள்.
If he had said no, don't kill her.
அவளை கொல்ல வேண்டாம் என்று சொல்வாரோ
then they could have said see he doesn't obey the law of Moses.
பார்த்தீர்களா மோசேயின் பிரமாணத்துக்கு இவர் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி விடுவார்கள்.
Because verse 5 the law, Moses commanded such women to be stoned.
இப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே சொல்லி
they were trying to prove to the crowd this Jesus doesn't follow Moses.
இயேசு மோசே பின்பற்றுகிறவர் அல்ல என்பதை நிரூபிக்க முடியாய் கூட்டத்துக்கு சொல்ல முடியாய் வருகிறார்.
If he had said okay stone her
கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்.
They would have said to the people see he is not as compassionate as you think he is.
அவர் சொல்லுகிறது போல அவர் மனதுருக்கம் உள்ளவரா இல்லை என்று கூட்டத்துக்கு சொல்லி
there are Christians today like that
இன்றைக்கும்
கிறிஸ்தவர்கள் catch us in something
ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களை பிடிக்கிறோம்
whatever we do
நாம் என்ன
செய்தாலும் some fault with us
அதிலே ஒரு குறையை கண்டுபிடிப்பார்கள்.
But see how God's wisdom is superior to man.
ஆனால் தேவனுடைய ஞானமானது மனிதனுடைய ஞானத்துக்கு மேன்மையா இருக்கிறதை பாருங்கள்.
Jesus said fine whoever is not committed a sin can throw the first stone.
உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொன்னார்.
What a word
என்ன வார்த்தை பாருங்கள்.
See that type of wisdom God has promised to give us also.
இவ்விதமான ஞானத்தை தேவன் நமக்கும் கொடுக்க முடியாய் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
In similar situations
அதுபோல ஒரு சூழ்நிலையில்
I have found that in many situations
பல சூழ்நிலைகளில் நான் இதை பார்த்திருக்கிறேன்.
We must trust God to give us the same wisdom he gave to Jesus to give such on such an answer.
இப்படிப்பட்ட மாறுத்தரம் சொல்வதற்கு இயேசுக்கு அதே ஞானத்தை நமக்கும் கொடுக்க முடியா நாம் தேவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும்.
Depend on your human cleverness you'll never have such answers.
உங்களுடைய மனுஷீக புத்திசாலித்தனத்திலே நம்பிக்கை வைத்தால் அப்படிப்பட்ட பதில்கள் கிடைக்காது.
It says when they heard this word of Jesus they all left.
இந்த இயேசுவின் வார்த்தையை கேட்டபொழுது அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள்.
It's very interesting to see that the older people left first.
இங்கே பார்ப்பது என்னவென்றால் முதியவர்கள் முதலாவது சென்று விட்டார்கள்.
Suppose somebody had decided to take a stone.
அங்கே யாராவது ஒரு கல்லை எடுக்க தீர்மானித்திருந்தால்
he was afraid that Jesus would make a complete list of all his sins.
அவருடைய பாவத்தை எல்லாவற்றுமே பட்டியலிட்டு இயேசு சொல்லிடுவார் என்று பயந்தார்கள்.
He said I better keep quiet and go. I don't want people to see my private life.
ஆகவே என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை யாரும் காணக்கூடாது. ஆகவே நான் போய்விடுகிறேன் என்று
nobody can stand before Jesus.
இயேசு முன்பாக யாரும் நிற்க முடியாது.
And pretend that he's got no sin.
என்னிடத்தில் பாவமே இல்லை என்று யாரும் நடிக்க முடியாது.
There was only one person left.
அங்கே ஒரே ஒருவன் மட்டுமே விடப்பட்டார்.
He was qualified to throw the stone.
அவர்தான் கல்லெறிவதற்கு தகுதி பெற்றவர்.
Without sin.
பாவம் இல்லாதவர்.
That was Jesus.
அவர்தான் இயேசு.
But he is the one who doesn't have any stones in his hand.
ஆனால் அவரோ கைகளிலே எறிவதற்கு கற்களே இல்லை.
Do you know that Jesus has no desire to throw stones at people?
இயேசுவுக்கு ஜனங்கள் மீது கல்லெறிவதற்கு சற்றென விருப்பம் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
Believers throw stones at each other.
விசுவாசிகள் ஒருவரையொருவர் கல்லெறிகிறார்கள்.
Not Jesus.
இயேசு அல்ல.
He has no stones in his hand.
அவருடைய கரங்களிலே கற்கள் இல்லை.
He has only forgiveness.
அவருக்கு மன்னிப்பு தான் இருக்கிறது.
So he says, to the woman, has no one condemned you?
யாரும் உன்னை குற்றப்படுத்தவில்லையா?
No one, Lord.
யாருமே இல்லை ஆண்டவரே.
Okay. I don't condemn you also.
நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை.
But
ஆனால்
that doesn't mean your sin was not serious.
உன்னுடைய பாவமானது கொடிய பாவம் இல்லை என்று பொருள் அல்ல.
Sin was very serious.
உன்னுடைய பாவம் கொடிய பாவம்.
But
ஆனால்
I forgive you.
நான் உன்னை மன்னிக்கிறேன்.
In future don't sin anymore.
வரும் காலங்களிலே நீ பாவம் செய்ய வேண்டாம்.
Verse 11 is the full gospel.
11வது வசனம் தான் முழு சுவிசேஷம்.
Two things.
இரண்டு காரியங்கள்.
One
ஒன்று
I don't condemn you for your past.
உன்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இரண்டாவது
In future don't sin anymore.
வரும் காலத்திலே நீ பாவம் செய்ய வேண்டாம்.
If you only preach the first part you preach only half the gospel.
முதல் பகுதியை மட்டும் நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் பாதி சுவிசேஷத்தை தான் பிரசங்கிப்பீர்கள்.
And I would say again 95% of preaching around the world is only preaching that first.
இந்த உலகத்திலே உள்ள பிரசங்கியார்களிலே 95% பிரசங்கியார்கள் இந்த முதல் பகுதியை மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள்.
People ask me why I preach so much on victory over sin all the time.
எல்லா நேரங்களிலும் ஏன் பாவத்தின் மேல் வெற்றி பாவத்தின் மேல் வெற்றி என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
To restore the balance because 5% of people only are speaking on it.
இந்த 5% மக்களை இந்த செய்தியை பிரசங்கிக்கிறபடினாலே அந்த சமநிலைப்படுத்துவதற்காக தான் நான் இதை பிரசங்கிக்கிறேன்.
And then Jesus said something very interesting.
மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை இயேசு சொல்கிறார்.
Verse 15.
15th வசனம்.
He said you people judge according to the flesh but I judge nobody.
நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை.
We can say believers can be divided into two categories.
விசுவாசிகளை இரண்டு கூட்டத்தாரை பிரிக்கலாம்.
Believers.
விசுவாசிகளை.
I'm not talking about unbelievers.
அவிசுவாசிகளை குறித்து நான் பேசவில்லை.
Unbelievers they all judge each other.
அவிசுவாசிகள் எல்லாரும் ஒருவரையும் நியாயந்திருக்கிறார்கள்.
But among believers.
விசுவாசிகளுக்குள்ளாக.
I would say 95% of believers judge others.
95% விசுவாசிகள் மற்றவர்களை நியாயந்திருக்கிறார்கள்.
There may be less than 5% who can say I don't judge anybody.
நான் யாரையும் நியாயந்திருப்பதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 5%-க்கும் குறைவாக
இருக்கிறார்கள். Those are the only people following Jesus.
அவர்கள் மட்டுமே இயேசுவை பின்பற்றுவார்கள்.
Many years I have taught people for 30 years at least.
அநேக ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளாக போதித்திருக்கிறேன்.
You want to grow in the Christian life?
கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வேண்டுமா?
Two bits of advice.
இரண்டு ஆலோசனைகள்.
Don't judge anybody.
யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம்.
But judge yourself.
உங்களை நியாயந்திருங்கள்.
That's all.
அவ்வளவுதான்.
That's what Jesus said.
இதுதான் இயேசு சொன்னார்.
He didn't have to judge himself because he never sinned.
இயேசு ஒரு காலம் பாவம் செய்யாது அப்படின்னாலே தன்னைத்தானே
நியாயந்திருக்க தேவையில்லை.
நம்மளிடத்தில் எவ்வளவு பாவம் காணப்படுகிறது அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிய
வேண்டியிருக்கிறோம்.
ஆனால் நாம் நியாயந்திருப்பதை ஒரு நேரடியாக நிற்க வேண்டும்.
Think of the words of the perfect Jesus.
பூர்ணமான இயேசுடைய வார்த்தையை எழுதி
பாருங்க. 15th
வசனம்.
I am not judging anyone.
நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை.
If you want a happy life, do that.
உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமானால் இப்படி
செய்யுங்க. Lot of Christians are miserable because they are always judging other people in their minds at least.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மனதளவிலும் அவங்க நியாயந்திருக்கிற அப்படின்னாலே சந்தோஷம் இல்லாமலா இருக்கிறார்.
You don't have to open your mouth to judge somebody.
மற்றவர்களை நியாயந்திருப்பதற்கு வாய் திறக்க வேண்டிய தேவையில்லை.
Judge is an inward thing.
நியாயந்திருப்பது என்பது உள்ளாக நடக்கக்கூடிய ஒன்று.
You keep your mouth shut and be the biggest judger of others all your life.
மூடிக்கொண்டு வாழ்நாள் முழுவதுமாய் மற்றவர்களை நியாயந்திருத்திக் கொண்டிருக்கிற பெரிய நியாயாதிபதியாக இருந்துவிட முடியும்.
You'll be a miserable, depressed believer because of that all your life.
இதன் நிமித்தமாக வாழ்க்கை முழுவதுமாக பரிதாபமான சோர்ந்து போன ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
I'm a very happy man.
நான் ஒரு சந்தோஷமான ஒரு
மனிதனாக இருக்கிறேன்.
நிறைய பேரோடு கூட நான் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறேன்.
I expose wrong teachings.
தவறான போதனைகளை வெளிப்படுத்துகிறேன்.
As a servant of God.
ஒரு தேவனுடைய ஊழியனாய்
I'm not here to judge anybody.
ஆனால் யாரை நான் நியாயந்திருக்கவில்லை.
I'm not here to decide whether God is happy with that man or not.
அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் சந்தோஷமாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க நான்
இல்லை. Ask me about different preachers.
பல பிரசங்கியர்களை குறித்து என்னுடைய கருத்து கேட்கிறார்கள்.
I say I'm not here to judge him.
நான் அவரை நியாயந்திருக்க இல்லை.
Jesus did.
ஆனால் இயேசு இதை தான் செய்தார்.
I don't see Jesus doing things like that.
இதே போல இயேசு செய்கிறதில்லை என்பதை நான் சொல்கிறேன். அவ்வளவுதான்.
Because Jesus said in verse 12 he is the light of the world.
ஏனென்றால் இயேசுவே நானே உலகத்தின் ஒளி என்று 11th வசனம்
சொல்கிறது. So we hold up that light.
ஆகவே நாம் அந்த ஒளியை பிடிக்கிறோம்.
Verse 44.
44th வசனம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
Your father is the devil.
உங்களுடைய பிதாவான பிதா பிசாசு என்று சொன்னார்.
Therefore you will naturally do his desire.
ஆகவே நீங்கள் உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்வீர்கள்.
See how strongly Jesus spoke.
எவ்வளவு கடினமா இயேசு பேசுகிறார்.
He turned to certain people who were reading the Bible every day and said your father is the devil.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற ஒரு சில மக்களை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய பிதாவானவன் பிசாசு.
Not only reading the Bible.
அவர்கள் வேதவசனத்தை வாசித்தார்கள்.
They believed in him.
வெளிரங்கமாக வெளிப்பிரகாரமாக இயேசுவை நம்பினார்.
To whom did he say these words?
இந்த வார்த்தைகளை யாரிடத்தில் இயேசு சொன்னார்?
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
Jesus verse 31 was saying this to those Jews who believed in him.
31st வசனத்திலே பார்க்கிறோம் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இவைகளை சொல்கிறார்.
What did he tell the people who believed in him?
அவரிடத்தில் விசுவாசித்த மக்களுக்கு என்ன சொல்கிறார்?
Their faith was only in their head.
அவருடைய விசுவாசமானது தலையிலே மட்டுமே இருந்தது.
He says if you remain in my word then you are my disciples verse 31.
31st வசனத்திலே என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள்.
You will know the truth and the truth will make you free.
சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
You know what they replied?
அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்?
We're not in bondage.
நாங்கள் கட்டுகளிலே இல்லை.
Anybody who speaks to Jesus like that
இதுபோல யார் இயேசுவிடத்தில் பேசினாலும் சரி
you can be pretty sure his faith is only intellectual
அவருடைய விசுவாசமானது புத்தி அளவிலே தான் இருக்கிறது என்று அறிந்து
கொள்ளலாம். Justify themselves
தங்களை தாங்களே நியாயப்படுத்துகிறார்கள்.
They are not really disciples
அவர்கள் உண்மையாலுமே சீஷர்கள்
அல்ல. Then Jesus explained
இயேசு விவரித்து சொல்கிறார்
commit sin you're a slave
நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் அடிமைகள்.
And he says you're trying to kill me
நீங்கள் என்னை கொலை செய்ய வகை செய்கிறீர்கள். இவர்கள் யார்?
Verse 31
31
the Jews who believed in him
அவரை விசுவாசித்த யூதர்கள்.
It's amazing
வியப்பாக இருக்கிறது
how people can believe in their head
தங்களுடைய தலையை விசுவாசித்து விட்டு
against Jesus in their heart
தங்கள் உள்ளத்திலே இயேசு குரோதமாய் இருக்கிறார்.
Millions of Christians like that today
இன்றைக்கும் கூட லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இப்படி
இருக்கிறார்கள். They believe in their head
தங்களுடைய தலையிலே நம்புகிறார்கள்.
Jesus says to them
ஆனால் இயேசு அவர்களை பார்த்து
சொல்கிறார் 44
44
your father is the devil
உங்களுடைய பிதாவானவன் பிசாசு.
Have you heard preachers like that turning around to Christians who believe in Jesus and saying your father is the devil?
இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களை நோக்கி உங்களுடைய பிதா பிசாசு என்று சொல்லுகிற பிரசங்கியாரை கேட்டிருக்கிறீர்களா?
The world is full of compromising preachers.
இந்த உலகமானது ஒத்த வேஷக்காரர் நிறைந்த பிரசங்கியாரால் நிறைந்தது.
They are driving multitudes to hell.
திரளான ஜனங்களை நரகத்துக்கு நேராக வழிநடத்துகிறார்கள்.
The people who love others tell them the truth.
மற்றவர்களை நேசிக்கிற ஜனங்கள் சத்தியத்தை சொல்லுகிறார்கள்.
Like a doctor who loves you will tell you the truth about the scan report says.
உங்களுடைய டாக்டர் உங்களை நேசிக்கிறவராக இருந்தால் உங்களுடைய ஸ்கேன் அறிக்கை என்ன சொல்கிறதோ அதை உண்மையாக சொல்வார்.
Jesus said when you tell a lie remember the devil is the father of that lie.
நீங்கள் பிசா ஒரு பொய் சொல்லும் பொழுது அந்த பொய்க்கு பிதாவான பிசாசு என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Verse 44.
44 வசனம்.
See this is what made people mad at Jesus. They wanted to kill him.
இதுதான் இயேசுவின் மீது ஜனங்களுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டாக்கியது. அவரை கொலை செய்ய முடியாது.
And preachers don't want people to be mad at them. They just want to increase their popularity. So they don't say such.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் தங்கள் மீது யாரும் கோபப்படக்கூடாது என்று விரும்புகிறார்கள். பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே சத்தியத்தை சொல்லுங்கள்.
God's people are being led astray.
ஆகவே தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வழிவிலகி போகிறார்கள்.
You don't have to listen to those preachers. Just read the Bible.
நீங்கள் அந்த பிரசங்கியாருக்கு செவி கொடுக்க தேவையில்லை. வேதத்தை வாசியுங்கள்.
John chapter 9.
யோவான் 9 அதிகாரம்.
Verse 5. Jesus.
5 வசனம். இயேசு சொன்னார்.
I'm not in the, going to be the light of the world always.
நான் எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க போவதில்லை.
While I'm in the world, I'm the light of the world.
நான் இந்த உலகத்தில் இருக்கையில் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்.
What happens after he leaves the world?
அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்னால் என்ன நடக்கும்?
He's left the world now.
இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்.
He said that in John 17, I'm no longer in this world.
நான் இனிமேலும் இந்த உலகத்தில் இல்லை என்று 17 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார்.
He is in the world in his spirit.
அவர் ஆவியிலே இந்த உலகத்தில் இருக்கிறார்.
But he is invisible.
ஆனாலும் அவர் காணக்கூடாதவர்.
Light is a visible thing.
ஆனால் ஒளி என்பது காணக்கூடிய ஒரு காரியமாக
இருக்கிறது. This thing is invisible light.
காணக்கூடாத ஒளி என்று ஒன்று கிடையாது.
He was not talking about invisible light.
ஆகவே அவர் காணக்கூடாத ஒளியை குறித்து பேசவில்லை.
He was talking about a visible light that people could see.
ஜனங்கள் காணக்கூடியதான ஒரு ஒளியை குறித்து
பேசுகிறார். And he said that while I'm in the world I'm the light of the world.
நான் இந்த உலகத்தில் இருக்க இந்த உலகத்துக்கு ஒளியாக
இருக்கிறேன். Now he is gone.
இப்பொழுது அவர் போய்விட்டார்.
Who is the light of the world now?
இப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒளி யார்?
According to Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரத்தின்படி
14
14 வசனத்தில்
Jesus said to his disciples you are the light of the world.
சீஷர்களை பார்த்து நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்
என்று. Somebody would ask me.
என்ன யாராவது கேட்டால்
who is the light of the world?
உலகத்துக்கு ஒளி யார் என்றால்
I'd say me.
நான் தான் என்று சொல்வேன்.
People think what an arrogant fellow he says he's the light of the world.
இவரே தான் உலகத்துக்கு ஒளியா இருப்பது இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு அகம்பாவம் கொண்டவராய் இருக்கிறார் என்று
சொல்கிறார். What Jesus said. இயேசு
என்ன சொன்னாரோ அதை தான் நான்
சொல்கிறேன். Matthew 14 Jesus told me.
மத்தேயு 14 அதிகாரத்தில் இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறார்.
You are the light of the world.
நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள்.
What shall I say a lie?
நான் பொய் சொல்வேனா?
Is Jesus the light of the world?
இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியா? ஆம் கண்டிப்பா.
But it is Jesus in me.
ஆனால் எனக்குள்ளா இருக்கக்கூடிய இயேசு.
Not I by myself.
நானாகவே உலகத்துக்கு ஒளியா இல்லை.
By myself I'm darkness.
நானாகவே இருளாகத்தான் இருக்கிறேன்.
But if Christ is in me,
எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும்
பொழுது, filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு,
the oil of the Holy Spirit is burning a fire in me,
பரிசுத்த ஆவியினால் அந்த எண்ணெயானது எரிந்து,
baptized in the Holy Spirit and fire,
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நான் ஞானசலனம் பண்ணப்படும் பொழுது,
you know in those days the only light they had was fire.
அந்த நாட்களிலே அவர்களுக்கு இருந்த விளக்கு வெளிகளெல்லாம் தீபம் தான்.
There was no electric light those days.
அந்த நாட்களில் மின்சார விளக்குகள் கிடையாது.
So if I'm on fire,
ஆகவே நான் நெருப்பாக இருக்கிறேன்.
Jesus is in me.
இயேசு எனக்குள்ள இருக்கிறார்.
The Holy Spirit.
அவர் என்னை அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார்.
Then Matthew 5:14 is fulfilled. I am the light of the world.
அப்பொழுது மத்தேயு 5:14 நிறைவேறி இருக்கிறது. நான் தான் உலகத்தின் ஒளி.
Something we must remember.
இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
And then I want to show you.
உங்களுக்கு இன்னும் காண்பிக்க
John chapter 10.
யோவான் 10 அதிகாரம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
He has come to give us life. And life more abundantly in verse 10.
பத்தாம் வசனத்திலே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து என்று சொல்கிறார்.
Don't be happy with life.
ஜீவனை பெற்றபடினாலே சந்தோஷமா இருக்க
வேண்டும். Give us abundant life.
அவர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை
கொடுக்கிறார். What does
that mean? அதன் பொருள் என்ன?
You go to a hospital and you see a man with tubes in his mouth and nose and stomach and drip going through his veins.
ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே ஒருவன் படுக்கையிலே படுத்திருக்கிறார். அவருடைய மூக்கிலே குழாய், தொண்டையிலே குழாய், வயிற்றிலே குழாய்.
Can hardly do anything.
அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி உதவியற்றவராய் படுத்திருக்கிறார். மூச்சு மட்டும் போய் கொண்டிருக்கிறது.
And I ask you.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Has he got life?
இவருக்கு ஜீவன் இருக்கிறதா?
Yeah, sure.
ஆம், கண்டிப்பாக உயிர் இருக்கிறது.
He's not dead.
அவர் இன்னும் மரிக்கவில்லை.
And now you see another picture.
இப்பொழுது வேற ஒரு படத்தை பார்க்க.
A young fellow playing football on a football field.
ஒரு கால்பந்தாட்ட மைதானத்திலே கால்பந்தை விளையாடிக்
கொண்டிருக்கிறார்.
அவனுக்கு ஜீவன் இருக்கிறதா?
Oh yes.
ஆம், ஜீவன்.
But there's a lot of difference.
ஆனால் இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம்?
One is life and the other is abundant life.
ஒன்று ஜீவன், இன்னொன்று பரிபூர்ண ஜீவன்.
Some Christians,
சில கிறிஸ்தவர்கள்,
most Christians,
அநேக கிறிஸ்தவர்கள்
are like this fellow on the hospital bed.
ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கக்கூடியவனை போல இருக்கிறார்கள்.
They are alive.
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்.
But they need to be pumped up every Sunday.
ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு பம்ப் பண்ண வேண்டி இருக்கிறது.
They need this drip.
அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த drip.
Otherwise they'll die.
இல்லாவிட்டால் அவர் மரித்து விடுவார்கள்.
The Lord doesn't want us to live like
நாம் இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை.
He wants us to be like those young fellows playing on the football field.
கால்பந்தாட்ட மைதானத்திலே வாலிபர் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள்
சக்தியினாலே நிறைந்தவர்களாய்
living for God.
தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய்
He came to give us abundant life.
அவர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை
கொடுத்தார். Just like I could not get life, I cannot get abundant life.
நான் ஜீவனை பெறாமல் எப்படி இருக்க முடியுமோ அதே போல பரிபூர்ண ஜீவனை பெறாமல் இருக்க
முடியும். Jesus gave me life.
இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தார்.
He is the one who gives abundant life too.
அவர் தான் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கிறவர்.
So we see here.
ஆகவே இங்கே பார்க்கிறோம்.
The other alternative is to submit to the thief, the devil.
திருடனாகிய அந்த அவனுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து விட முடியும். இதுதான் மாற்றான காரியம்.
The thief has come only to steal away all your life.
உங்களுடைய வாழ்க்கை முழுதுமாய் திருடுமுடியாக
திருடன்
வந்திருக்கிறான், கொல்ல வந்திருக்கிறான்,
to destroy you.
உன்னை கெடுக்க வந்திருக்கிறான்.
So remember that.
ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
In John chapter 11,
யோவான் 11 அதிகாரம்,
you read of Lazarus being sick.
லாசரு வியாதிப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம்.
And they sent a message to Jesus saying, the one whom you love is sick, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான்.
And here Jesus says, this sickness is not unto death, but the Son of God may be glorified through it.
இந்த வியாதியானது மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாய் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார்.
And here are these amazing words.
இங்கே வியக்கத்தக்கதான வார்த்தைகள்.
Verse 5 and 6.
5 6 வசனங்கள்.
Jesus loved Martha and her sister Mary and Lazarus.
இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாயிருந்தார்.
And we think the next verse should be, therefore he rushed to see them.
ஆகவே அவளை பார்க்கும்படியாய் உடனடியாக சென்றார் என்று அடுத்த வசனம் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம்.
It says therefore.
ஆகவே
when he heard that Lazarus was sick.
லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே
he stayed 2 more days in the same place.
அவர் அதே இடத்துல 2 நாட்கள் தங்கி விட்டார்.
Can you understand that?
இதை விளங்கிக் கொள்ள முடியுமா?
This is so different from a human way of thinking.
மனுஷிக நினைவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது.
Jesus was so different in his thinking from man.
மனிதனுடைய சிந்தனையை காட்டிலும் இயேசுனுடைய சிந்திக்கும் விதமானது முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது.
We use our common sense and run.
நாம் நம்முடைய பொது அறிவை பயன்படுத்தி உடனே ஓடுவோம்.
Jesus said no.
இயேசு இல்லை என்று
சொன்னார்.
Why? ஏன்?
Because he listened to the prompting of the Father.
பரிசுத்த பிதாவானுடைய ஏவுதலுக்கு அவர் கீழ்ப்படிந்தார்.
Shall I go?
பிதாவே நான் இப்பொழுது போகட்டுமா?
No, not yet.
வேண்டாம், இன்னும் போக வேண்டாம்.
He's sick.
அவன் வியாதியா
இருக்கிறானே,
பரவாயில்லையே போக வேண்டாம். சரி,
that's how he lived.
இப்படித்தான் அவர் வாழ்ந்தார்.
And other people would have said, Lord, he's sick, let's go.
ஆண்டவரே வியாதியா இருக்கிறானே, சீரியஸா இருக்கிறானே, போகலாம் என்று சொல்கிறார்.
You can go if you want.
நீங்கள் வேண்டுமானால் போங்க.
I won't stop you. I'm not going.
நான் உங்களை நிறுத்த மாட்டேன், நான் போவதில்லை.
This is the mark of a godly man.
இதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
He listens.
அவன் கவனிக்கிறான், கவனிக்கிறான்.
You know, so much can be saved in your life if you listen.
நீங்கள் கவனித்தால் எவ்வளவோ காரியங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்பட முடியும்.
And so Jesus went finally.
அவன் கடைசியாக இயேசு சென்றார்.
And by the time Lazarus had died.
அங்க போக முன்பதாகவே லாசர் மரித்து விட்டான்.
And he raised him up from the dead.
மரித்தவரை உயிரோடு எழுப்பினார்.
Isn't that a greater thing than if he had gone few days earlier and healed him?
இன்னும் சில நாட்கள் முன்பதாகவே போய் சுகமாக்குவதை காட்டிலும் உயிரோடு எழுப்புவது பெரிய காரியம்.
Whenever the Lord delays in answering your prayer.
அவர் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஜெபத்திற்கு தாமதம் ஏற்படுகிறதோ,
you can be sure it's something better he has in store for you.
உங்கள் பதில் தாமதப்பட்டால் உங்களுக்கு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன்
வைத்திருக்கிறார்.
உடனடியாக பதில் கொடுத்து விட்டால் அது சிறிய அற்புதமாக இருக்கும்.
But he answers later so that you can have a greater miracle.
பெரிய அற்புதத்தை நீங்கள் பெறும்படியாக அவர் சற்று தாமதித்து பதில் கொடுக்கிறார்.
Okay, now I told you that Jesus always did miracles in cooperation with others.
இயேசு எப்பொழுதுமே மற்றவர்களோடு கூட சேர்ந்து இணைந்துதான் அற்புதங்களை செய்தார் என்று
சொன்னார். What about raising Lazarus from the dead?
லாசரை உயிரோடு எழுப்புகிற அற்புதத்தில் என்ன காரியம் இருக்கிறது?
Did he use the help of the others?
மற்றவர்கள் உதவியை நாடினாரா?
Sure.
கண்டிப்பா.
When he went there,
அங்கே போகும்போது
he said, okay, first of all the stone has got to be rolled away.
முதலாவதாக அந்த கல்லானது புரட்டி தள்ளப்பட வேண்டும்.
Verse 38 39.
38 39 வசனங்கள்.
Yeah, he could have said, stone, roll away.
கல்லே நீ தள்ளி போ என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
You think the stone would have moved?
அந்த கல் போயிருக்குமா?
Sure.
கண்டிப்பாக.
He who created the stars from nothing.
ஒன்றுமில்லாமல் இருந்து நட்சத்திரம் உண்டாக்கினவர்.
What is the problem to get a stone out of the way?
ஒரு கல்லை அந்த இடத்துல விட்டு நீக்குவதற்கு என்ன பிரச்சனை?
That is something man can do.
அது மனிதனால் செய்ய முடியும்.
So you do that.
ஆகவே நீ செய் என்று சொன்னார்.
See, in God doesn't do miracles for things that we can do.
நாம் செய்யக்கூடிய காரியங்களை தேவன் அற்புதமாக செய்வதில்லை.
If I can catch a train from here to Madras, why should I ask the Lord to lift me supernaturally and take me to Madras?
இங்கிருந்து சென்னைக்கு போவதற்கு நான் ரயிலை பிடித்து போக முடியும் என்று சொன்னால் ஏன் ஆண்டவரே என்னை ஏற்க அப்பாற்பட்ட விதத்தில் என்னை தூக்கி கொண்டு போகும் என்று சொல்ல முடியும்?
If you can take a medicine and be healed, why should you ask the Lord to heal you?
ஒரு மருந்தை சாப்பிட்டு குணமடைய முடியும் என்று சொன்னால் ஆண்டவரே குணமாக்க வேண்டும்
என்று கேட்க வேண்டும்? This is the foolishness of people.
இதுதான் மக்களுடைய புத்தியின்.
What man can do, they are asking God to do.
மனிதனாலே செய்யக்கூடிய காரியங்களை தேவனே செய்ய
மாட்டார். You ask God to do the things which man cannot do.
மனிதனால் செய்யக்கூடாத காரியங்களை தேவனே செய்யும் என்று கேளுங்கள்.
Jesus says, roll away the stone. You can do that.
ஆகவே இந்த கல்லை நீங்களே புரட்டி தள்ள முடியும். புரட்டுங்கள் என்று சொன்னார். கஷ்டம் தான்.
It's not easy to roll away that heavy stone.
அந்த கடினமான பெரிய பாறங்களை புரட்டி தள்ளுவது கஷ்டம்.
Can be done.
ஆனாலும் அதை செய்ய
முடியும். They rolled it away.
ஆகவே அவர் புரட்டி தள்ளினார்.
Then Jesus did the difficult part, raising from the dead.
மரித்தோரை எழுப்பக்கூடிய கடினமான பகுதியை இயேசு செய்தார்.
And he came bound hand and foot with wrappings, verse 44.
44ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல அவன் சீலைகளினாலே கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான்.
Does Jesus have to give another command, wrappings disappear?
இப்பொழுது கட்டப்பட்ட சீலைகளே மறைந்து போ என்று இன்னொரு கட்டளை கொடுக்க வேண்டியிருந்ததா?
That man can do.
அதை மனிதனால் செய்ய
முடியும். So he tells them, okay, now you can do this part, unbind him.
நீங்கள் இப்பொழுது அந்த சிலையை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள்.
It's a great lesson for us here.
இது நமக்கு ஒரு பெரிய பாடம்
இருக்கு. Don't ask the Lord to do things which you can do yourself.
நீங்களாகவே செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவரே செய்யும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டாம்.
The Lord will do the difficult part, which is 99%.
99% ஆகிய அந்த கடினமான பகுதி ஆண்டவர் செய்து விடுவார்.
He asks you to do the 1%.
அந்த 1% நீங்கள் செய்ய முடியாது அவர் கேட்கிறார்.
And here we see the way the Lord did all his miracles.
இந்த எல்லா அற்புதங்களையும் தேவன் செய்த விதத்தை நாம் இங்கே
பார்க்கிறோம். Teaching us a lesson for ourselves.
நமக்கென்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
The Lord bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
Let's turn today to John's Gospel chapter 12 in our study through the Bible.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த வேத பாடத்திலே யோவான் 12 அதிகாரத்திற்கு நாம் வருவோம்.
We have not been looking at every verse.
எல்லா வசனத்தையும் நாம் தியானிக்க முடியவில்லை.
Picking out certain important verses.
ஆனால் முக்கியமான வசனங்களை மட்டும் நாம் தியானித்து
கொண்டிருக்கிறோம்.
சில முக்கியமான சம்பவங்களையும் நாம்
பார்ப்போம். So we look at verse 24.
24ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம்.
The Greeks had come and said, "We want to see Jesus," in verse 21.
21ஆம் வசனத்திலே கிரேக்கர்கள் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று
கேட்டார். Now Jesus wasn't very excited. Greeks are very important people, but that didn't excite Jesus at all.
கிரேக்கர்கள் மிக முக்கியமான ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு உடனே
He said,
அவர் சொன்னார்,
if you want to really see me,
உண்மையாலுமே நீங்கள் என்னை பார்க்க வேண்டும்
என்று விரும்பினால், fall into the ground and die.
நீங்கள் தரையிலே விழுந்து மரிக்க வேண்டும்.
He was referring to himself first. A grain of wheat is to fall into the ground and die.
கோதுமை மணியானது விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் என்று தம்மை குறித்து அவர் சொல்கிறார்.
But if it dies, there'll be a lot of fruit.
செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
This is the principle of fruitfulness in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையின் கோட்பாடு
இதுதான். If you die, you bear fruit.
நீங்கள் செத்தால் கனி கொடுப்பீர்கள்.
There's no other way.
வேறு வழியே இல்லை.
It's not by money and music and entertainment that we bear fruit.
பணத்தினாலேயோ இசையினாலேயோ நாம் கனி கொடுக்கவே முடியாது.
If you want to be a fruitful Christian, fall into the ground and die.
ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டுமானால் நிலத்திலே
விழுந்து சாக வேண்டும். First of all to him.
முதலாவதாக இயேசுவுக்கே அது
சொல்கிறது. Jesus said, the hour has come, verse 23, the Son of Man must be glorified.
மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று 23ஆம் வசனத்திலே.
It also applies to us.
நமக்கும் கூட இந்த காரியம் பொருந்தும்.
Because he said in verse 25, if you love your life, you'll lose it.
தன் ஜீவனை சேகரிக்கிறவன் எழுந்து போவான் என்று
25
இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவன் அவன் அதை நித்திய காலமாய் காத்துக்
கொள்வான். எனக்கு
ஊழியம் செய்கிறவன்
என்னை பின்பற்றும்
நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான்.
நான்
செல்வில இருந்தால் நீங்களும் செல்வில
இருப்பான்.
மறித்தொழுந்து உயிரோடு நான் எழுந்தால் நீங்களும்
எழுப்பப்படுவேன்.
பரலோகத்திலே சிங்காசனத்திலே விட்டிருப்பேன் என்று சொன்னால் நீங்களும் விட்டிருப்பீர்கள்.
Anyone serves me, the Father will honor him.
எனக்கு ஊழியம் செய்கிறவனே என்னுடைய பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
My brother, sister,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
you want God to honor you?
தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Serve him.
அவருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
It says, if anyone serves me, the Father will honor him.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம்
பண்ணுவார். And so we see here,
இங்கே நாம் பார்க்கிறோம்,
that Jesus chose that way.
இயேசு அந்த வழியை தேர்ந்து,
he could have avoided it.
அவர் அதை தவிர்த்து
இருந்தார். He says in verse 27.
27ஆம் வசனத்திலே சொல்கிறார்,
as I face the cross, my soul is troubled.
என் ஆத்மா கலங்குகிறது, சிலுவையை நான் சந்திக்க போகிறேனே என்று
சொன்னார். It was more difficult for him because he had to not just go through the physical pain but be forsaken by the Father.
சரீர பிரகாரமான வேதனைக்குள்ளாய் அவர் கடந்து செல்கிறது மட்டுமல்ல, பிதாவானாலே கைவிடப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறார்.
We will never have to face.
நாம் அதை சந்திக்க போவதே இல்லை.
For him the cross was a million times more than it is.
அவருக்கு சிலுவை என்பது நமக்கு சிலுவை என்பதை காட்டிலும் லட்சக்கணக்கான மடங்கு கடினமான காரியம்.
Soul is troubled.
என் ஆத்மா கலங்குகிறது.
What shall I say now?
நான் என்ன சொல்லுவேன்?
Shall I say, Father, save me from this hour?
பிதாவே, இந்த வேளையில் என்னை ரட்சியும் என்று சொல்லேனோ?
No, I won't say that.
இல்லை, நான் அதை சொல்ல மாட்டேன்.
I will say, Father, glorify thy name.
பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
I want you to remember that.
இதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Some difficult trial.
கடினமான சோதனையை சந்திக்கும் பொழுது
say,
சொல்லுங்கள்,
what shall I say now, Lord?
ஆண்டவரே, இப்பொழுது நான் என்ன சொல்லட்டும்?
Save me from this hour.
இந்த வேளையில் என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று
சொல்லுவேன். That's what my flesh wants.
இதைத்தான் என்னுடைய மாம்சம்
விரும்புகிறது. I will not pray that prayer.
அந்த ஜெபத்தை செய்ய மாட்டேன்.
I will in every situation say, Father, glorify your name.
எல்லா சூழ்நிலையிலுமே பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றே சொல்லுவேன்.
In John chapter 13,
யோவான் 13ஆம் அதிகாரம்,
we see these wonderful words.
அருமையான வசனத்தை பார்க்கிறோம்.
Jesus, knowing that God, verse 3, the Father had given everything into his hand.
தம்முடைய கையிலே பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்திருந்தும்,
he had come from God,
அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார்.
He was going back to God.
தேவனிடத்திற்கு மீண்டும் ஆய் போகிறார்.
He knew all that.
இவையெல்லாம் அறிந்திருக்கிறார்.
We would think the next verse says, well, he just sat upon a throne.
அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க போகிறார் என்று சொல்லும்
என்று நாம் நினைக்கிறோம்.
ஆனால் அங்கே சொல்லவில்லை அப்படி.
Knowing that everything is in his hands.
எல்லாமே தம்முடைய கரத்தில்
இருக்கிறது. He's got all authority.
எல்லா அதிகாரமும்
come from God.
தேவனிடத்தில் வந்திருக்கு.
Going back to God.
தேவனிடத்தில் போகிறார்.
What does he do?
அவர் என்ன செய்கிறார்?
He starts washing the disciples' feet.
சீஷருடைய பாதங்களை கழுவுகிறார்.
He takes a bowl of water.
அவர் அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு.
Now today,
இன்றைக்கு,
when a man has authority,
ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது,
he goes and sits on a throne.
அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து.
Even Christian preachers and leaders.
கிறிஸ்தவ பிரசங்கியாரும் தலைவர்களும்
கூட. Exact opposite of Jesus.
இயேசு செய்ததற்கு நேர் எதிர்மாறாக
செய்கிறார். That's why I say there are very few Christian leaders who are accurately representing Christ.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதியாய் இந்த உலகத்திலே காண்பிப்பதற்கு வெகு சிலரே இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன்.
Because most of them are not servants. They are kings.
என்றால் அநேகர் அவர்கள் ஊழியர்கள் அல்ல, அவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள்.
But look at Jesus.
இயேசுவை பாருங்கள்.
He knew that the Father had given everything into his hand.
பிதா தன்னுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறார்.
John 13:3.
யோவான் 13:3.
He had come from God.
தேவனிடத்திலிருந்து
going back to God.
தேவனிடத்திலே போகிறார்.
None of us can say that.
நம்மளை யாரும் அப்படி சொல்ல முடியாது.
Such authority.
அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது.
And he washes people's feet.
அவர் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுகிறார்.
That is what he did in the last night of his earthly life.
அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி இரவில் இதைத்தான் அவர் செய்தார்.
And that's a good example for us to follow.
நாம் பின்பற்றுவதற்கு நல்ல ஒரு மாதிரி.
And then Jesus told his disciples.
பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
I'm giving you a new commandment now.
நான் உங்களுக்கு ஒரு புது கற்பனையை தருகிறேன்.
Moses gave 10 commandments.
மோசே உங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார்.
I'm not giving you 10 commandments.
நான் 10ஐயும் கொடுக்க போவதில்லை.
I'm giving you only one.
நான் ஒரே ஒரு கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
I'm not asking you all to speak in tongues.
எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று கேட்கவில்லை.
I'm not asking you. I mean there are many things I want you to do.
நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு.
Going to all the world, preach the gospel.
உலகம் முழுவதுமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
And many other things like that.
இது போல பல காரியங்கள் இருக்கிறது.
Have faith in God.
தேவனிடத்தில் விசுவாசமாய்
இருங்கள். Many things Jesus said.
இயேசு இப்படி பல காரியங்களை
சொன்னார். He says I'm giving you one command.
ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன்.
It's as if he gave all those little commandments like stars in the sky.
வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை போல சிறு 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 கற்பனை எல்லாம் கொடுத்த
பிறகு, then now he gives one big one like the sun that blots out all those stars.
இப்பொழுது ஒரு பெரிய சூரியனை கொடுக்கிறது போல அது நட்சத்திரங்களுடைய ஒளியை எல்லாம் மறைத்து விடுகிறது.
It's not that the stars are not there, they are there.
அங்கே நட்சத்திரங்கள் இல்லை என்ற பொருள் இல்லை, அங்கே தான்
இருக்கிறது. All the other commandments are there.
மற்ற எல்லா கற்பனைகளும் அங்கே
இருக்கிறது. But in the light of this commandments it's almost as though those commandments disappear.
ஆனா இந்த கற்பனையினுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது மற்ற கற்பனை எல்லாம் மறைந்து போனது போல தெரிகிறது.
So like just look at the and the night in the sky and say there are millions of little lights.
இரவுல நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று
சொல்லலாம். And in the daytime we look up and say hey there's only one light today.
பகலிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்பொழுது ஒரே ஒரு வெளிச்சம் தான் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
One.
ஒரே ஒரு வெளிச்சம்.
And like that
அதே போல
Jesus who gave many commandments.
இயேசு பல கற்பனைகளை கொடுத்தார்.
He now says
இப்பொழுது சொல்கிறார்.
One commandment.
ஒரே ஒரு கட்டளை.
It's like the sun.
சூரியனை போல
bright.
பிரகாசமாய்.
A new commandment.
ஒரு புது கட்டளை.
Now there was a commandment in the Old Testament too that you got to love your neighbor as yourself.
உன்னுடைய பிறனை உன்னை போல நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை பழைய ஏற்பாட்டிலே இருந்தது.
Is this the same?
அதே கற்பனை தானா இதுவும்?
In that case it's not a new commandment.
அப்படியானால் அது ஒரு புது கற்பனை அல்ல.
He would have said I'm repeating the old commandment love your neighbor as yourself.
உன்னை போல பிறனையும் நேசு என்கிறதான பழைய கற்பனையை நான் மீண்டும் ஆய் சொல்கிறேன் என்று
சொல்லியிருப்பார். But how is it new here?
ஆனால் இங்கே எப்படி இது புதியதா இருக்கிறது?
Because now he gives an example.
ஏனென்றால் இப்பொழுது அவர் ஒரு மாதிரியை கொடுக்கிறார்.
Love one another as I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல ஒருவருவரை சிநேகிங்கள்.
Not love your neighbor as yourself.
உங்களை போல பிறனை நேசன்றது அல்ல.
That itself is a good standard but it's a low standard.
அதுவே நல்ல ஒரு தரமா இருக்கும், ஆனாலும் அதுவே கீழான நிலையில் இருக்கக்கூடிய தரம்.
Most Christians don't even obey that.
அநேக கிறிஸ்தவர்கள் இதற்கும் கீழ்ப்படிவதில்லை.
But Jesus standard is even higher.
ஆனால் இயேசுவுடைய தரமும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது.
As I have loved you.
நான் உங்களை அன்பாய்
இருந்து. As I laid down my life for you.
என்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்தது போல.
You must love each other so much you're willing to lay down your life for each other.
நீங்களும் ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அன்பு வர வேண்டும்.
We may not have that opportunity physically.
சரீர பிரகாரமாக அந்த தருணம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம்.
Inwardly.
ஆனால் உள்ளாக.
Say, supposing a brother says something that hurts me.
ஒரு சகோதரன் என்னை புண்படுத்த முடியாக ஒரு காரியத்தை சொல்கிறார்.
I lay down my life.
நான் அங்கே என் ஜீவனை வைக்க
வேண்டும். Oh Lord, I just die to myself.
ஆண்டவரே என் சுயத்துக்கு நான் மரித்து விடுகிறேன்.
I'm not going to get offended with what he said.
அவர் சொன்ன காரியத்தின் மூலமாய் நான் இடரல் அடைய
போகிறேன்.
நான் அவரை நேசிக்க போகிறேன்.
I'm not going to get upset with him.
அவரை அவரிடத்தில் மனதாங்க.
What did I do in that moment?
அந்த நேரத்தில் நான் என்ன
செய்தேன்? I laid down my life for him just like Jesus laid down his life for me.
இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தது போலவே அந்த நேரத்தில் அந்த சகோதரனுக்காக என் ஜீவனை
கொடுத்தார். Then he said in verse 35.
35வது
வசனம். All men will know you are my disciples if you love one another like this.
நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
How do people know we are disciples of Jesus?
நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்?
carrying a Bible?
நாம் வேதத்தை தூக்கி கொண்டு
போகிறோம். By calling the name of Jesus?
இயேசுவின் பெயரை சொல்லுவதனாலயா?
By standing in the streets and preaching?
தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணுவதனாலயா?
By speaking in tongues?
அந்நிய பாஷையில் பேசுவதனாலயா?
By healing the sick in Jesus name?
இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை சுகமாக்குவதனாலயா?
None of these things.
இதிலே ஒன்றுமே இல்ல.
Jesus said,
இயேசு சொன்னார்,
All men will know you are my disciples when you love one another like I loved you.
நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவர்களாக இருந்தால் எல்லாரும் நீங்கள் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள்.
That's a form of evangelism.
இதுவும் சுவிசேஷ பணியை போலத்தான்.
He didn't say love them.
அவர்களை நேசிங்கள்
என்று சொல்லவில்லை.
உலகத்தில் உள்ளவர்களை
நேசிங்கள்.
உங்களில் ஒருவரை ஒருவர்
நேசிங்கள். We would think that Jesus would say the new commandment is love everybody in the world.
புதிய கற்பனை என்பது உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்வார் என்று நாம் எண்ணலாம்.
Jesus is very realistic.
இயேசு அவர் உண்மையுள்ளவராய் நிஜத்தராய்
இருந்தார்.
ஒருவரிலே ஒருவர் அன்பு கூறுங்கள்.
He didn't ask us to love the whole world. He said love one another.
முழு உலகத்தையும் நேசிங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவரிலே ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லவில்லை.
No, there are 6 billion people in the world.
இந்த உலகத்திலே 6 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள்.
How do you love all of them?
எல்லாரையும் எப்படி நேசிப்பது?
It's very easy to say I love the whole world.
நான் முழு உலகத்தையும் நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது.
You don't have to do anything for them.
என்றால் அவர்களுக்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை.
What do you do for the people in Russia and China?
ரஷ்யாவிலே சீனா தேசத்தில் இருக்க மக்களுக்கு என்ன செய்கிறீர்கள்? நான் நேசிக்கிறேன் என்று
சொல்லலாம். love one another.
ஆனால் இங்கே ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள்.
ஜான் தி அப்போஸ்டல் says in 1 John 4.
ஆகவே தான் யோவான் அப்போஸ்தலன் யோவான் 1:4
சொல்றார். You love the brother whom you see.
நீங்கள் காண்கிற ஒரு சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியுமா?
The sister whom you see.
நீங்கள் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியுமா?
Who is that sister?
அந்த சகோதரியா?
Your wife.
உங்களுடைய மனைவி.
You see her every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Can you love her?
நீங்கள் மனைவியை நேசிக்க முடியுமா?
Who is the brother whom you see?
நீங்கள் அனுதினமும் பார்க்கிற சகோதரியா? உங்களுடைய கணவர்.
Can you love him?
அவரை நேசிக்க முடியுமா?
That's the test.
இதுதான் சோதனை.
If you can't love that person whom you see every day,
ஒவ்வொரு நாளும் பார்க்கிற அந்த நபரை நீங்கள் நேசிக்க முடியவில்லை என்றால்,
don't think you can love the whole world.
முழு உலகத்தையும் நேசிப்பேன் என்று என்ன
வேண்டாம். That's a lot of deception.
அது பெரிய வஞ்சனை.
So the mark of the disciples of Jesus is that they love one another.
இயேசுவின் சீஷர்களுக்குரிய அடையாளம் என்பது ஒருவர்களை ஒருவர் அன்பு கூறுவார்கள்.
John 14, 15, 16, 17 are words that Jesus spoke when he was at the last supper.
கடைசி போஜனத்தில் இருக்கும்பொழுது பேசின வார்த்தைகள் தான் யோவான் 14:15-16:17 அதிகாரங்கள்.
Probably after Judas Iscariot had gone out.
யூதாஸ் கரியத்து வெளியே போனதுக்கு பிறகு பேசியிருக்கலாம்.
Because immediately after that.
என்னால உடனடியாக.
It says they went into the garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And in these chapters.
இந்த அதிகாரங்களில்.
There's so much of wonderful truth in every verse.
ஒவ்வொரு வசனத்திலேயும் அற்புதமான சத்தியங்கள் மறைந்திருக்கிறது.
Look at all of them.
அவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு
நமக்கு நேரம் இல்லை. He said, I am the way, the truth and the life, verse 6 of John 14, no one comes to the Father but by me.
யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னால் எல்லாமே ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான்.
People tell me or tell us as Christians, you people are so narrow minded. You say Jesus is the only way.
இயேசு ஒருவர் தான் வழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் குறுகின மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஜனங்கள் என்கிட்ட
சொல்கிறார்கள். Those are not my words.
இவள் என்னுடைய வார்த்தைகள் அல்லவே.
I'm just quoting Jesus.
இயேசு சொன்ன வார்த்தை தான் சொல்கிறேன்.
Do you want me to misquote him?
அவர் சொன்னதை மாற்றி சொல்ல வேண்டும் என்று
விரும்புகிறீர்களா?
நான் பொய்யை பேச வேண்டும் என்று சொல்கிறீர்களா அல்லது மெய்யை பேச வேண்டும்?
Okay, here's the truth.
இதுதான் சத்தியம்.
Not what I'm saying.
நான் சொல்வதல்ல.
I'm quoting Jesus.
இயேசு சொல்கிறார்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
He is the way.
நானே வழி.
No one comes to the Father but through him.
என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான்.
What shall I say?
நான் என்ன சொல்லட்டும்?
Supposing Mahatma Gandhi said something.
மகாத்மா காந்தி ஒன்றை சொல்லியிருந்தார்.
Shall I change his words and say he said something else?
அவர் ஒன்றை சொன்னதை மாற்றி சொல்லி இவர் அவருடைய வார்த்தையை சொல்லட்டுமா?
No.
இல்லை.
Jesus said something, how can I change his word?
இயேசு ஒன்றை சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் எப்படி மாற்றுவது?
You can say he's a liar, that's up to you.
அவர் பொய்யர் என்று நீங்கள் சொல்லலாம், அது உங்களுடைய பொறுத்த காரியம்.
Or that he was a madman.
அல்லது அவர் ஒரு பைத்தியம் என்று சொல்லலாம்.
But I believe he is the son of God and he spoke the truth.
ஆனால் நானும் அவர் தேவனுடைய குமாரன், அவர் சத்தியத்தை பேசினார்
என்று நம்புகிறேன். No one can come to the Father except through him.
என்னால் எல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
I believe.
நான் அதை நம்புகிறேன்.
And I know it's true.
அது மெய் என்று அறிந்திருக்கிறேன்.
So we also see here Jesus telling us how we are to keep his commandments.
ஆகவே அவருடைய கற்பனைகளை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார்.
In the Old Testament God told people to keep his commandments out of fear.
பழைய உடன்படிக்கையிலே பயத்தின் அடிப்படையிலே கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது என்று விரும்பினார். நான் தண்டிப்பேன்.
If you don't obey.
நீ கீழ்ப்படியாவிட்டால்.
Or I'll give you some reward if you obey.
அல்லது நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு வெகுமதி கொடுப்பேன்.
But now we are in a new covenant.
ஆனால் இப்பொழுது நாம் ஒரு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம்.
No threat of punishment.
எந்த ஒரு தண்டனை என்ற பயமும் இல்லை.
Of reward.
வெகுமதி கொடுப்பேன் என்றதன வாக்குத்தத்தமும் இல்லை.
Only one word.
ஒரே ஒரு வார்த்தை.
If you love me, verse 15, keep my commandments.
15 வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை
கைக்கொள்ளுங்கள். If you
don't love me, என்னிடத்தில் அன்பா இல்லை என்றால்,
do what you like.
உங்களுக்கு என்ன விருப்பம்
அதை செய்யுங்கள்.
நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை.
Now to keep his commandments is so difficult.
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது என்பது கடினமான காரியம்.
How to keep it?
அது எப்படி கைக்கொள்ள முடியும்?
Impossible.
கூடாத காரியம்.
Then the next verse Jesus says.
அடுத்த வசனம் இயேசு
சொல்றார். I will ask the Father to give you a helper to keep my commandments.
என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள முடியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியாக ஒரு உதவியாளரை கேட்கிறேன். அவருடைய பரிசுத்த ஆவியானவர்.
So why did Jesus send the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவரை ஏன் இயேசு அனுப்பியிருக்கிறார்?
According to these verses.
இந்த வசனத்தின் அடிப்படையில்.
To help us to keep his commandments.
அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள உதவி செய்யும்படியாக.
Many people haven't understood that.
அநேகர் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
And then let's turn to chapter 15.
15 அதிகாரத்துக்கு வருவோம்.
Jesus says here.
இயேசு சொல்றார்.
Verse 16, you did not choose me but I chose you.
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
That's something very important for you to remember.
இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம்.
You may think you chose the Lord.
நீங்கள் தான் ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீர்கள்
என்று சொல்லலாம். Lord says no, you did that after I chose you.
நான் உங்களை தேர்ந்தெடுத்த பிறகு தான் நீங்கள் என்னை தேர்ந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார்.
And he said if the world hates you verse 18, you know it hated me before it hated you.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள்.
If the world loves you,
இந்த உலகம் உங்களை நேசித்தால்
that proves verse 19 that you belong to this world.
நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறது.
You know if in your place of work,
நீங்கள் வேலை செய்கிற இடத்தில்
worldly people love you,
உலக மக்கள் உங்களை நேசித்தால்
you can be pretty sure that you are of the world.
நீங்கள் இந்த உலகத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
If you are not of the world will hate you.
நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்களா இல்லாவிட்டால் உலகம் உங்களை பகைக்கும்.
And he said if they persecuted me verse 20 they'll persecute you also.
என்னை அவர்கள் துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார்.
But few have kept my word and a few will keep your word too.
ஒரு சிலர் என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டார்கள் ஒரு சிலர் தான் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள்.
John chapter 16
யோவான் 16 அதிகாரம்
where Jesus says
இயேசு சொல்கிறார்
verse 13
13 ஆம் வசனம்
when the spirit of truth is come he will guide you into all the truth.
சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
What is all the truth?
சகல சத்தியம் என்றால்
first of all the truth about ourselves.
முதலாவதாக நம்மை குறித்ததான சத்தியம்.
That means there are so many areas in my life where I don't know where I'm doing something wrong.
Naan thavaru seiyirana illaya endru theriyada pala pagudigalude vaazhkile undu.
I want light on all these areas.
Andha ella pagudigalilume enak velicham thevai.
It's like saying if I've got 10 sicknesses in my body I don't want to discover 9 of them, I want to discover all 10.
Udaranamaga ennudaiya sarirathile 10 vyadhigal irundal 9 vyadhigalai kandupidithal podum endru solugiradhillai 10 vyadhigalum naan kandu ariya vendum.
And if a doctor exposes 9 and heals me of 9.
Oru maruthuvar andha 10 vyadhigalukku badhila 9 galaiyum காண்பித்து ஒன்பதுகளும் சுகமாக்கினால்
well I'm happy
நான் சந்தோஷமா
not perfectly happy
ஆனாலும் பூரணமான சந்தோஷம் இல்லை
I still work on that one sickness
இன்னும் இந்த ஒரு வியாதி என்ன என்று கண்டுபிடித்துக் கொண்டே
இருக்கிறேன் and people say aren't you happy that 9 sicknesses have gone out of your body
ஒன்பது வியாதிகள் சுகமாகி விட்டதே அதற்காக உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்கிறார்கள்
you got only one left
இன்னும் ஒரே ஒரு வியாதி தானே பாக்கி இருக்கிறது
I don't even want one
எனக்கு அந்த ஒரு வியாதி கூட தேவையில்லை
I don't even want a small sickness in my life.
என்னுடைய சரீரத்திலே ஒரு சிறு வியாதி கூட காணப்படக்கூடாது.
Tell me.
நீங்கள் சொல்லுங்க.
How many of you would like to have a small sickness in your life?
உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சிறு வியாதி இருந்தால் போதும் என்று எண்ணுகிறீர்கள்?
Nobody.
யாருமே
not even a child.
ஒரு குழந்தை கூட விரும்புவதில்லை.
Why do you allow a small sin in your life?
அப்படியானால் ஏன் சிறு பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர்கள்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Because you think sin is not as serious as sickness.
வியாதியை போல பாவம் கொடிதானது அல்ல என்று நீங்கள் நம்புகிறீர்கள்.
You know you need to ask God to open your eyes to show you that sin is worse than AIDS
வியாதியை காட்டிலும் பாவமானது பயங்கரமானது என்பதை பார்க்கும்படியாக தேவன் தான் உங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று
blood report said you had AIDS
உங்களுடைய ரத்த சோதனையானது உங்களுக்கு AIDS வியாதி இருக்கிறது என்று சொன்னால்
you sleep peacefully
சமாதானமாக தூங்குவீர்களா
how can you sleep peacefully when you lose your temper during the day
ஒரு நாளிலே கோபப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி சமாதானமாக தூங்க முடியும்
because you believe that losing your temper is not as serious as AIDS
உங்களுக்கு நீங்கள் கோபப்படுவது AIDS வியாதியை காட்டிலும் சீரியஸானது அல்ல என்று நம்புகிறீர்கள்
you lust after a woman and you sleep peacefully at night
ஒரு ஸ்திரியை இச்சித்து விட்டு இரவிலே சமாதானமாக தூங்குகிறீர்கள்
because the devil has fooled you
பிசாசு உங்களை ஏமாற்றிவிட்டார்
saying that lusting after a woman oh that's not serious
ஒரு ஸ்திரியை இச்சித்து பார்ப்பது என்பது அவ்வளவு சீரியஸான பாவம்
அல்ல you got AIDS or something that would be serious
AIDS உங்களுக்கு வியாதி இருந்தால் தான் கொடியது என்று சொல்கிறார்
you know why 99.9% of Christians don't get victory over sin
கிறிஸ்தவர்களிலே 99% 99% ஏன் பாவத்தின்மை வெற்றி கிடைப்பதில்லை
because they don't believe sin is serious
பாவமானது கொடியது என்பது அவர்கள் நம்புவதில்லை
so if you want victory over sin
உங்களுக்கு பாவத்தின் மேல் ஜெயம் வேண்டுமானால்
the first thing is you need to ask God to show you how serious sin is
பாவமானது எவ்வளவு கொடியது என்பதை தேவனே எனக்கு காண்பி
the Holy Spirit will show you the truth
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை காண்பிப்பார்
truth about sin
பாவத்தை குறித்த சத்தியம்
about yourself
உங்களை குறித்த சத்தியம்
also the truth in God's word
தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை
காண்பிப்பார் if you find something in God's word
தேவனுடைய வார்த்தையில் ஒரு சத்தியத்தை பார்க்கலாம்
which is contrary to what you have heard all these years what you have not believed all the your life
வாழ்க்கை முழுதுமா நீங்கள் நம்பின காரியத்துக்கு முரணாக வேதத்தில் ஒரு சத்தியம் காணப்பட்டால்
and you say oh here it speaks that I must be baptized after I'm born again
ஓஹோ நான் மறுபடியும் பிறந்த உடனே நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதா
not a single case in the bible of a child being baptized
ஒரு குழந்தை ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு காரியம் கூட வேதத்தில் போடப்படவில்லையே
but if I take baptism what will happen
அட நான் ஞானஸ்நானம் எடுத்தால் எனக்கு என்ன நடக்கும்
parents may get upset
என்னுடைய பெற்றோர்கள் மனத்தாங்கள் அடைந்து விடுவார்கள்
pastor will get upset
என்னுடைய பாஸ்டர் அடைந்து விடுவார்
I'll be thrown out of some church
சபை விட்டு என்னை நீக்கி விடுவார்கள்
so I better keep not do it
ஆகவே நான் ஞானஸ்நானம்
the holy spirit led you to the truth in the scripture
பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் இருக்க சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தினார்
no one who accepted
ஆனால் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வது.
The same thing with baptism in the Holy Spirit.
இதே போலதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தும்.
That may be against what your church believes.
உங்களுடைய சபை விசுவாசிக்கிறதுக்கு விரோதமாக இருக்கலாம்.
But it's in the Bible.
ஆனாலும் அது வேதத்தில் இருக்கிறது.
So,
ஆகவே
in many situations the Holy Spirit shows us the truth and decides whether you'll want to follow that or not.
அநேக சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை காண்பித்து விட்டு நீங்கள் அதை பின்பற்ற முடியுமா இல்லையா என்று பார்க்கிறார்.
In John chapter 17 you read the only full length prayer of Jesus described in the mentioned in the Bible.
யோவான் 17 ஆம் அதிகாரம் முழுவதுமாக இயேசுவின் ஒரே ஒரு ஜெபம் அதை வேதத்தில் சொல்லப்பட்ட ஜெபத்தை
பார்க்கிறோம். And there are some wonderful things we can see here.
இதிலேயும் கூட அற்புதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும்.
First of all,
முதலாவதாக
that God gave him authority over all men.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் எல்லா மனிதருக்கும் மேலாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
Has God given you authority in your church?
உங்களுடைய சபையிலே தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
What is it for?
எதற்காக அந்த அதிகாரம்?
Why did the Father give authority over all men to Jesus?
மாம்சமான யாவரும் மேலும் ஏன் இயேசுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்?
So that he may give them eternal life.
அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாக.
Why does God give authority to his servants?
ஏன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் அதிகாரத்தை இன்றைக்கு கொடுக்கிறார்?
So that they can lead people to eternal life.
ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த முடியாக.
So that they can boss over them and tell them to do this, that and the other thing.
அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாகும் இதை அதை செய் என்று சொல்ல முடியாக அல்ல.
That is like worldly authority.
அது உலக பிரகாரமான அதிகாரம்.
The other thing,
இன்னொரு காரியம்,
Jesus said in verse 4,
நான்காம் வசனத்தில்,
I have glorified you on earth by completing the work you gave me to do.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார்.
How can you glorify God on earth?
நீங்கள் தேவனை பூமியிலே எப்படி மகிமைப்படுத்த முடியும்?
Complete the work he gave you to do.
தேவன் உங்களுக்கு செய்ய முடியாக கொடுத்த வேலையை நீங்கள் முடித்து
விடுங்கள். The burden in this prayer is that we may all be one.
இந்த ஜபத்திலே தேவனுடைய பாரம் என்னவென்றால் நம்ம எல்லாரும் ஒன்றாக்கப்பட வேண்டும்.
That is Jesus' burden even today.
இன்றைக்கும் கூட இயேசுனுடைய பாரம் அதுவாக
இருக்கிறது. Not one at the cost of truth.
சத்தியத்தை விட்டுவிட்டு ஒன்றாக்கப்படும்.
Because he said in verse 17, they must be sanctified through the truth also.
ஏனென்றால் 17 ஆம் வசனத்திலே நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
I don't believe that in oneness with other Christians we should sacrifice truth.
ஆகவே மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட ஒன்றாக்கப்படும்படியாக சில சத்தியங்களை விட்டுவிட வேண்டும் என்று நான் நம்புவதில்லை.
Now notice these two confessions that Jesus made before Pontius Pilate.
பொந்தி பிலாத்துக்கு முன்பதாக இயேசு செய்த அறிக்கையை நீங்கள் இந்த இரண்டு அறிக்கைகளை பாருங்கள்.
First of all, John 18:36.
யோவான் 18 அதிகாரம் 36 வசனம்.
My kingdom is not of this world.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல.
If it is of this world, my servants will fight for me.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்.
Every believer who fights for earthly things is proving thereby that his kingdom is of this world.
இந்த பூமியிலே போராடுகிற ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது என்பதை தான் நிரூபிக்கிறார்.
So many believers are fighting with each other. They go to court with each other.
அநேக விசுவாசிகள் சண்டை போடுகிறார்கள், வழக்கு மன்றத்துக்கு செல்கிறார்கள்.
What are they testifying thereby?
அவர்கள் இதன் நிமித்தமா என்ன சாட்சி பகர்கிறார்கள்?
My kingdom is of this world.
என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது.
John 19,
யோவான்
19 verse 11 is another confession he made before Pilate.
11 ஆம் வசனம் இன்னொரு அறிக்கையை பிலாத்துக்கு முன்பாக செய்கிறார்.
You have no authority over me except what my father gives you.
என்னுடைய பிதா உமக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் உமக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை.
We can face the highest authority in the world and we know they have no authority to touch us except what the father gives them.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தையும் நாம் சந்தித்து பிதாவானவர் அவருக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் நம்மை தொட முடியாது என்று நாம் தைரியமாக இருக்கலாம்.
And then we come to John chapter 20.
பிறகு யோவான் 20 அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம்.
And here we read,
இங்கே நாம் வாசிக்கிறோம்,
after Jesus, when Jesus wanted to be resurrected from the was going to be resurrected from the dead.
இயேசு மரித்திருந்து உயிரோடு எழுப்பப்பட போகிறார்.
The father had planned that one person should see him first.
ஒரு நபர் அவரை முதலாவது பார்க்க வேண்டும் என்று பிதாவானவர் திட்டமிட்டிருந்தார்.
If somebody asked your suggestion, who would you suggest?
உங்களை பார்த்து யார் முதலாவது இயேசுவை பார்க்க வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்?
I think I would have suggested his mother Mary who suffered so much.
எவ்வளவு பாடுபட்ட அவருடைய தாயாகிய மரியாள் என்று நான் சொல்லுவேன்.
Peter the leader of the apostles.
அல்லது அப்போஸ்தலனுடைய தலைவனாகிய பேதுரு.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
He picks one of the biggest sinners in Israel and says she's going to see Jesus first.
இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவியை தேர்ந்தெடுத்து அவர்தான் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை காண போகிறார் என்று பிதா
திட்டமிட்டார்.
ஒரு ஸ்திரீ.
A lot of people think women have no ministry.
ஸ்திரீகளுக்கு ஊழியம் இல்லை என்று அனைவர் எண்ணுகிறார்.
But do you know the first person who preached the greatest news in the world that Jesus is risen was a woman?
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதான அந்த பெரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்த முதலாவது நபர் ஸ்திரீ என்று தெரியும்.
Not a man.
ஒரு மனிதன் அல்ல.
Mary Magdalene.
மகதலேனா மரியாள்.
One of the greatest sinners.
மிகப்பெரிய ஒரு பாவி.
Demon possessed woman.
பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீ.
But whom Jesus had cleansed and made pure.
ஆனால் இயேசுவ சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி விட்டார்.
They all went to the tomb.
அவர்கள் எல்லாரும் கல்லறை.
Tomb was empty.
கல்லறை வெறுமையாயிருந்தது.
Peter and John went back to sleep.
பேதரும் யோவான் தூங்க போய்விட்டார்.
Mary Magdalene could not sleep.
மகதலேனா மரியாள் தூங்க முடியவில்லை.
Because she was forgiven much.
அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள்.
Those who are forgiven much love much.
அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள் அதிகமாய் அன்பு கொள்வார்கள்.
Those who are forgiven little love little.
கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டவள் கொஞ்சமாய் அன்பு கொள்வார்கள்.
That's why God chose her.
ஆகவே தான் தேவன் அவளை
தேர்ந்தெடுத்தார். John 21 we see the last chapter, the last sign that Jesus gave.
இயேசு கடை கொடுத்த கடைசி அடையாளம் யோவான் 21 அதிகாரம் கடைசி அதிகாரத்தில்
supernatural catch of fish.
அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே மீன் பிடிக்கிற
Jesus allowed those disciples to try fishing all night and catch nothing.
நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்காத இருக்கும்படியாக இயேசு அவர்களை அனுமதித்தார்.
In verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
And then he asked them to confess it.
அதை அறிக்கை செய்ய முடியாத விரும்புகிறார்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
Have you got any fish?
ஏதாவது உங்களுக்கு அகப்பட்டதா?
No Lord.
இல்லை ஆண்டவரே.
It's like confessing defeat.
தோல்வியை அறிக்கை செய்ய.
Lord, I've tried all night.
ஆண்டவரே, ராமுவோடு
பிரயாசப்பட்டேன். 30 years.
30 ஆண்டுகளாக பிரயாசப்பட்டேன்.
I'm defeated.
தோற்கடிக்கப்பட்டேன்.
Okay, the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
I'll do a miracle for you.
நான் உனக்கு ஒரு அற்புதத்தை
செய்வேன். And he filled the fish.
அவர் அந்த படகை மீன்களை நிரப்பினார்.
Has to bring us to a zero point before he can do a miracle.
அவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக நம்மை பூஜ்யம் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது.
One last thing.
ஒரு கடைசி காரியம்.
The same Peter who denied him 3 times.
மூன்று முறை மறுதலித்த அதே பேதுரு.
He asked him 3 times only one question.
மூன்று முறை ஒரே ஒரு கேள்வியை மீண்டும் கேட்கிறார்.
Do you love me?
என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
That's all he asks you also.
உங்களையும் அதைத்தான் கேட்கிறார்.
You love me?
என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய்?
And serve me, I'll give you a ministry as a shepherd.
உனக்கு மேய்ப்பனாய் இருக்கும்படியான ஒரு ஊழியத்தை கொடுக்கிறேன், நீ எனக்கு ஊழியம் செய்.
And also you'll suffer because when you're old you'll be crucified.
நீ வயதாகும் பொழுது நீ சிலுவையில் அறையப்பட போகிறாய், பாடுபடுவாய்.
And Peter says, Lord, what about this other fellow John? Is he going to have an easy life?
யோவானை குறித்து என்ன ஆண்டவரே, அவனுக்கு சுகமான வாழ்க்கை இருக்க போகிறதா?
The Lord says, that's none of your business, verse 22.
22 ஆம் வசனத்திலே, அது உன்னுடைய வேலை இல்லை.
Don't worry about others.
மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
You follow me.
நீ என்னை பின்பற்று.
So, there we come to the end of this gospel.
இந்த சுவிசேஷ புத்தகங்களின் முடிவுக்கு நாம் வந்துட்டோம்.
Let's listen to that word.
நாம் இந்த வார்த்தைக்கு செவி
கொடுப்போம். Forget what others are doing.
மற்றவர்கள் செய்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
You follow me.
நீ என்னை பின்பற்று.
God bless you.
தேவன் ஆசீர்வதிப்பாராக.